திட்டம் தயார். நதேஷ்தாவின் தண்டனை காலம் இன்னமும் முடிவடையவில்லை. உஃபா குபர்னியாவில் தான் இருந்தார். ஒரு சில தினங்கள் நதேஷ்தாவுடன் தங்கியிருந்தார் லெனின். பிறகு கிளம்பிவிட்டார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு செயல் திட்டம் அவரிடம் இருந்தது. எங்கெல்லாம் போகக்கூடாது என்று காவல் அதிகாரிகள் சொன்னார்களோ அங்கெல்லாம் சென்றார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், பிறகு மாஸ்கோ, பிறகு வேறு சில பகுதிகள். எங்கும் அவர் தனியாகச் செல்லவில்லை. காவல்துறையின் கழுகு கண்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தன. அனைத்து காவல் நிலையங்களுக்கும் எச்சரிக்கை செய்தி பறந்தது. ஓரிடத்தில் தங்காமல் விளாடிமிர் சுற்றிக் கொண்டே இருக்கிறார். போராட்டம், வேலைநிறுத்தம் என்று எதையாவது செய்து தொலைக்கப் போகிறார். தீவிரமான கவனிப்பு தேவை. இமைப்பொழுதும் சோராமல் நிழல் போல் லெனினை தொடர்ந்து கொண்டிருந்தது காவல் படை. அவர்களுக்கு பயந்து இருந்துவிட முடியுமா? மேல்கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு கூட்டம் விவாதம் என்று அலைந்து கொண்டே இருந்தார் லெனின். ஒரு வேளையாக பீட்டர்ஸ்பர்க் வந்தபோது தயாராக இருந்த காவல் படை அவரை கைது செய்தது. எதிர்பாராத கைது. அதிர்ந்து விட்டார் லெனின். கைது செய்யப்படுகிறோம் என்பதனால் அல்ல. பாக்கெட்டில் வைத்திருந்த ஒரு இரகசிய குறிப்பை அவர்கள் படித்து விடுவார்களோ என்பதால்தான். அயல் நாடுகளில் உள்ள சில முக்கிய தோழர்களின் பெயர்கள், விலாசம் அனைத்தும் அடங்கிய குறிப்பு அது. காவல் அதிகாரி அதை உருவி பார்க்கவும் செய்தார். வழக்கம்போல் எலுமிச்சை பழம் ஐயால் எழுதப்பட்டிருந்ததால் ஒன்றும் புரியாமல் அவர் பாக்கெட்டிலேயே திணித்து விட்டார்கள். ஏமாற்றம். ஆனால் என்ன, பிடித்து விட்டோமே என்பதற்காக ஒப்புக்கு 10 நாட்கள் உள்ளே வைத்திருந்தார்கள். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, பல முறை இதுபோல் நடந்திருக்கிறது. கப்பன்று கோழியை அமுக்குவது போல் ஓடி வந்து பிடிப்பார்கள். தொப்பி முதல் காலணி வரை துருவி துருவி சோதனையிடுவார்கள். உருப்படியாக எதுவும் கிடைக்காது. ஒரு வாரமோ 10 நாட்களோ வைத்திருந்து அனுப்பிவிடுவார்கள். பெரும்பாலான சமயங்களில் பல முக்கிய ஆவணங்கள் அவர் வசமிருக்கும். சங்கேத மொழியிலோ அல்லது ஒருவருக்கும் புரியாத ஜெர்மானிய லத்தீன் மொழியிலோ கிறுக்கியிருப்பார். திடீரென்று உத்தரவு பறந்து வரும். இரகசிய பத்திரிகை ஒன்றை தயார் செய்து கொண்டிருக்கிறார். முதல் பிரதி அச்சுக்குப் போவதற்குள் அமுக்கிவிட வேண்டும். 4-5 பேராக ஆசையாசையாக வீட்டுக்குள் நுழைவார்கள். தலைமுடியை பீத்துக் கொள்ளலாம் போலிருக்கும். இருக்காதா பின்னே? ஒரு வீடு என்றால் இப்படியா புத்தகங்களையும் காகிதங்களையும் பரப்பி வைத்திருப்பார்கள்? அலமாரியை திறந்தால் அருவி போல் காகிதங்கள் கொட்டுகின்றன. ரஷ்ய மொழியில் இருந்தாலும் பரவாயில்லை. ஊர் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் உள்ள குப்பைகளும் இங்கே இருக்கும். இந்த குப்பைக் கடலில் பத்திரிகை பிரதியை தேட முடியுமா? பட்டாம்பூச்சியைப் போல் சுற்றிக் கொண்டே இருந்தார் லெனின். முதலில் ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டும். தொடக்கப்புள்ளி அதுதான். இஸ்கரா. இஸ்கரா என்றால் தீப்பொறி. இதுதான் பத்திரிகையின் பெயர். முதல் பிரதியை உருவாக்கும் வேளையில் உலகத்தையே மறந்து வேலை செய்து கொண்டிருந்தார் லெனின். வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கான சம்மதமும் வந்து சேர்ந்தது. லெனினின் பாஸ்போர்ட்டை முடக்கி வைக்க ஆசைதான். ஆனால் என்ன சொல்லி குற்றம் சாட்டுவது? எந்த ஆதாரத்தை காட்டுவது? லெனின் தயாரானார். சுவிட்சர்லாண்ட், மியூனிச் என்று பறக்க ஆரம்பித்தார். லெனின் மியூனிச் போய் சேர்ந்தவுடன் நதேஷ்தாவும் அங்கு வந்து சேர்ந்தார். இரவு பகலாக பத்திரிகைக்காக பணியாற்ற ஆரம்பித்தனர். தோழர்களை ரகசியமாகச் சந்தித்தனர். தலையங்கம், வடிவமைப்பு, அச்சுப்படிகள் பற்றியெல்லாம் விரிவாக விவாதித்தார்கள். சில சமயம் உற்சாகத்தை அடக்க முடியாமல் சத்தம் போட்டு கத்திவிடுவார் லெனின்.
இந்த பத்திரிகை மட்டும் நான் நினைத்ததைப் போல் வெளிவந்துவிட்டால் ரஷ்யாவின் சரித்திரம் மாற்றி எழுதப்படும்.
டிசம்பர் 1900 முதல் இதழ் வெளிவந்தது. லெனின்தான் ஆசிரியர். இஸ்க்ரா, ஒரு சிறு நெருப்புத் துளி மட்டுமே போதும். ஒரு துளி நெருப்பை தெளித்தால் போதும். பற்றிக்கொள்ளும், பற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழிலாளரின் மனதிலும் நிரந்தரமாக பற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நெருப்பு. பிறகு பற்றி எரிய வேண்டும். ஒரு துளி மற்றொன்றோடு இணைய வேண்டும், பிறகு வேறொன்றோடு. ஒட்டுமொத்த ரஷ்யாவும் ஒரே ஜோதியில் ஐக்கியமாக வேண்டும். ஒரே நெருப்பு, கொழுந்து விட்டறியும் நெருப்பு, ஜார் ஆட்சியை சுட்டரித்து சாம்பலாக்கும் நெருப்பு. குழந்தை பாதம் பொருத்தி இஸ்க்ரா தத்தி தவழ ஆரம்பித்த சமயம் ரஷ்யா படுபயங்கரமாக தள்ளாடிக் கொண்டிருந்தது. பொருளாதாரம் பலவீனமாக இருந்தது. குறிப்பாக 1901 1904 3000 தொழிற்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டன. 100,000 அதிகமான தொழிலாளர்களை தயவு தாட்சணியம் பார்க்காமல் வீட்டுக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். நாளை முதல் நீங்கள் யாரும் வரவேண்டாம். ஒற்றை வரி உத்தரவு, அவ்வளவுதான். மறுபேச்சு கிடையாது, சம்பளம் கிடையாது, காரணங்கள் கிடையாது. திடீரென்று இப்படி கைவிரித்தால் நடுரோட்டுக்கா போக முடியும் என்று குரலை உயர்த்தி கேட்பவர்கள் தடியடிக்கும் அடிதடிக்கும் ஆளாக வேண்டியிருந்தது. எல்லாம் விதிப்படி, என் தலையில் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு வீடு போய்ச் சேர்ந்தவர்கள் மட்டுமே தப்பினார்கள். இஸ்க்ரா சீரியது. விதியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பொருளாதாரம் தடம் புரண்டதற்கு காரணம் முதலாளிகளின் லாப வெறி. மேலும் மேலும் உங்களை கசக்கி பிழிந்து அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்னும் வெறி. உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளாதீர்கள். முடங்கி வீட்டில் உட்கார்ந்து விடாதீர்கள். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கண்களை திறந்து பாருங்கள். கிளிப்பிள்ளைக்கு சொல்லித் தருவதைப் போல் பட்டியல் போட்டு சொல்லிக் கொடுத்தார் லெனின். முதலாளித்துவம் என்னும் முகமூடியை அகற்றி அதன் கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டினார். முதலாளித்துவம் எங்கெல்லாம் உச்சத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இதுபோன்ற பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதை தவிர்க்க இயலாது என்பதை ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டினார். இதற்கு என்னதான் வழி? கொட்டை எழுத்துக்களில் ஆணித்தரமாக பதில் சொன்னது இஸ்க்ரா. தனியார் உற்பத்தி சொத்துடைமையை ஒழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஒரு பத்திரிகையால் சலசலப்பை ஏற்படுத்த முடியும், சர்ச்சைகள் சச்சரவுகள் ஏற்படுத்த முடியும். இஸ்க்ரா இவற்றைச் செய்யவில்லை. வர்க்க ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்த முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டியது. மார்க்சியம் கற்க விரும்பிய அனைவரையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து குவித்தது. வெகு விரைவில் மிகப்பெரிய அளவில் அங்கீகாரத்தை பெற்ற முதல் சட்டவிரோத பத்திரிகையாக இஸ்க்ரா வளர்ந்தது. இஸ்க்ரா வாங்கிய ஒவ்வொருவரும் தான் வாசித்த பிரதியை ஒருவருக்கும் தெரியாமல் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். எப்படியெல்லாம் நடக்கிறது பார்த்தாயா என்று கூடி நின்று விவாதித்தார்கள் ரகசியமாக. லெனின், எங்கிருந்து பிடித்தீர்கள் இந்த பெயரை விளாடிமீர்? கட்டுரைகளை படித்துவிட்டு பெயர் காரணம் புரியாததால் அவரை தொடர்பு கொண்டனர் சில தோழர்கள். லெனின் புன்னகை செய்தார்.
விதவிதமான பெயர்களில் எழுதுவதுதானே என் வாடிக்கை. காவல்துறையினர் பூதக் கண்ணாடி வைத்துக் கொண்டு என்னை வேவு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திசை திருப்பத்தான் இத்தனை புனைப்பெயர்கள்.
சரி, லெனின் என்னும் பெயரை எங்கிருந்து பிடித்தீர்கள்?
தெரியவில்லை. லெனின் என்பது ஒரு பெயர், அவ்வளவுதான்.
வர்க்கப் போராட்டம், கட்சியை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள், ரஷ்ய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள், இப்படி பறந்துபட்ட தளத்தில் 60 மேற்பட்ட பல கூர்மையான கட்டுரைகளை லெனின் எழுதினார். தேசியவாதிகள், பொருளாதாரவாதிகள் மற்றும் சோசியலிஸ்ட் புரட்சிக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டோரின் மார்க்சிய விரோதப் போக்குகளை விமர்சித்தார். ஜார் மன்னராட்சியின் பிற்போக்கான கொள்கைகளை அம்பலப்படுத்தினார். இஸ்க்ராவின் 4வது இதழில் எங்கிருந்து தொடங்குவது என்ற புகழ்பெற்ற கட்டுரையை எழுதினார். பின்னர் அது விரிவுபடுத்தப்பட்டு செய்ய வேண்டியது என்ன என்ற தலைப்பில் சிறு பிரசுரமாக வெளியானது. தீப்பொறியாக இருந்த எதிர்ப்பு உணர்வு சுடர்விட்டறியும் நெருப்புக் கொழுந்தாக மாறியது இதுபோன்ற கட்டுரைகளால்தான். ஆர்ப்பாட்டம், கிளர்ச்சி, புரட்சி என்று வாய்க்கு வந்தபடி வறட்சியாக பேசித் தெரியாமல் தன்னுடைய செயல் திட்டத்தை யாரும் புரிந்து கொள்ளும்படி பட்டியலிட்டார் லெனின். ரஷ்யாவெங்கும் பரவக்கூடிய அளவில் ஓர் அரசியல் பத்திரிகையை தொடங்க வேண்டும். பிறகு ஓர் அமைப்பை படிப்படியாக உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பை கூர்மையாக்க வேண்டும், பரப்ப வேண்டும், மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும். கொள்கைக்கு விரோதமின்றி பிரச்சாரமும் கிளர்ச்சியும் நடத்தப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலில் மக்கள் அதிக சிரத்தை காண்பிக்கிறார்கள். சோசியலிசத்தை பற்றிய பிரச்சினைகளிலும் சிரத்தை கொண்டிருக்கின்றனர். இதுதான் நமக்கு தேவை. இந்த சந்தர்ப்பம்தான். தவிரவும் விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் அவர்களுக்கு திருப்பித் தரப்பட வேண்டும், நிலம் நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்பது போன்ற பல புரட்சிகரமான அம்சங்களை லெனின் வலியுறுத்தியது இஸ்க்ராவில்தான். காதை சுற்றி மூக்கை தொட்டது இஸ்க்ரா. லண்டன், அங்கிருந்து ஸ்டாக்ஹோம், பிறகு ஜெனீவா, எகிப்திலிருக்கும் அலெக்சாந்திரியா, பிறகு பெர்ஷியா, இறுதியில் ரஷ்யா. ஆயுதங்களை கடத்துவதைப் போல் பத்திரிகையை கடத்த வேண்டியிருந்தது. காவல்துறை மட்டுமில்லாமல் வேறு சில மூலைகளிலிருந்தும் லெனினுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தன. இஸ்க்ராவில் லெனின் முன்வைத்த செயல் திட்டம் பிளாக்கனோவால் விமர்சிக்கப்பட்டது.
தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து தேசத்தை கைப்பற்றுவதாவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? லெனின் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்? மந்திரத்தால் மாங்காயை பறித்து விடலாமென்றா?
பொறுமையாக பதிலளித்தார் லெனின். இல்லை ஐயா, மந்திரங்களில் தந்திரங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
தொடர்ச்சியான ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் சொல்கிறேன். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தில் நாம் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறோம். உடனே முடிவெடுக்க வேண்டியுள்ளது. தொழிலாளர்கள்தான் கதாநாயகர்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான். போராட்டமும் அவர்களுடையதுதான். நிச்சயமாக வெற்றி அவர்களுக்குத்தான். அந்த வெற்றியை துரிதப்படுத்தத்தான் நாம் அனைவரும் உதவ வேண்டியுள்ளது, உழைக்க வேண்டியுள்ளது.
ஏப்ரல் 1902 லண்டனில் இருந்தபடியே பத்திரிகை வேலைகளை செய்து கொண்டிருந்தார் லெனின். உடன் நதேஷ்தா. பிரிட்டிஷ் நூலகம் அருகில் இருக்கும்படியாக பார்த்து ஒரு வீட்டில் குடியேறியிருந்தார்கள் அவர்கள். நடந்து போகும் தொலைவில்தான் நூலகம். எப்போது விடியும் என்று பார்த்து கொண்டிருப்பார் லெனின். மேல் கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பி விடுவார். பாக்கெட்டில் ஒரு நோட்டு புத்தகம், ஒரு பேனா. முதல் முறை அந்த நூலகத்தில் நுழைந்தபோது உடலெல்லாம் சிலிர்த்தது லெனினுக்கு. நீண்ட நேரம் நூலக அறைகளை பார்த்து கொண்டே நின்றார். பார்வையால் விழுங்கிவிடுவதைப் போல். பிறகு புத்தக அலமாரிகளை நெருங்கி நேசத்துடன் தடவி பார்த்தார்.
கார்ல் மார்க்ஸ், இதோ இந்த புத்தக அலமாரிகளில்தான் உங்கள் விரலை மேய விட்டிருப்பீர்கள். புத்தகங்களை அள்ளி எடுத்துக்கொண்டு இந்த நாற்காலிகளில் ஒன்றில்தான் அமர்ந்திருப்பீர்கள். உங்கள் சுவாசம் இந்த அறையில் எப்போதும் நிறைந்திருக்கக்கூடும். மானுட குலத்திற்கு நீங்கள் அன்பளித்த மகத்தான சித்தாந்தத்திற்கு உருவமும் உயிரும் கொடுப்பதுதான் என் லட்சியம். என் கனவு நிறைவேற வேண்டும் கார்ல் மார்க்ஸ். நிறைவேறுமா?
லண்டன் மக்களின் வாழ்க்கையை கவனமாக ஆராய்ந்தார் லெனின். நகரங்களைச் சுற்றினார். பிறகு தொழிலாளர்கள் குடியிருப்பை, மேல் வர்க்கம், நடுத்தர வர்க்கம் மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை குறித்து வைத்துக் கொண்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் அடக்கமாட்டாமல் நதேஷ்தாவிடம் வாய்விட்டு கத்தியே விட்டார்.
அட பாவிகளா, எப்படிப்பட்ட இரட்டை வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மாளிகை, மற்றொரு பக்கம் குடிசைக்கும் வழியில்லை.
ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெற வேண்டும் என்னும் விருப்பம் லண்டனில் ஓரளவுக்கு நிறைவேறியது. இருவருக்கும் சேர்த்து ஒரு ஆசிரியர் கிடைத்தார். இவர்கள் அவருக்கு ரஷ்ய மொழியை கற்றுத்தர வேண்டும். பதிலுக்கு அவர் ஆங்கிலம் கற்றுத்தருவார். இதுதான் ஏற்பாடு. மற்றபடி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தார். பாரிஸில் ஒரு மார்க்சிய கூட்டம் இருக்கும். அடுத்து சுவிட்சர்லாந்தில், பிறகு ஜெனீவாவில். ரஷ்யாவாக இருந்தாலென்ன, ஜெனீவாவாக இருந்தாலென்ன, சில அடிப்படைகள் அப்படியேதான் மாறாமல் இருக்கின்றன. ஒரு பக்கம் முதலாளிகள், அடக்குமுறை, லாபவெறி, அவர்களுக்கு துணை போகும் அரசாங்கம். மற்றொரு பக்கம் இல்லாதவர்கள், மென்மேலும் சுரண்டப்படுபவர்கள், விளிம்பில் தொங்கிக் கொண்டிருப்பவர்கள். எல்லா முதலாளிகளும் ஒன்று போலவே இருக்கிறார்கள். எல்லா தொழிலாளர்களும் ஒன்று போலவே இருக்கிறார்கள்.
தொழிலாளர்கள் ஆட்சியை பிடித்துவிட்டால் இந்த நிலை மாறிவிடும் என்று நினைக்கிறீர்களா?
லெனின் அடிக்கடி எதிர்கொண்ட கேள்வி இது. ஒவ்வொரு முறையும் பொறுமையாகவே பதிலளிப்பார் அவரும்.
நிச்சயமாக மாறும். தொழிலாளர் வர்க்கம் ஆட்சிக்கு வந்தால் வர்க்க வேறுபாடு களைந்துவிடும். இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான இடைவெளி பெரிய அளவில் குறைக்கப்படும். தனியார் உற்பத்திக்கு பதிலாக கம்யூனிச உற்பத்தி முறை அமலுக்கு வரும். ஒருவரை மற்றொருவர் சுரண்டும் கேவலம் காணாமல் போகும்.
தீ பற்றிக் கொண்டது. இஸ்க்ரா ஏடுகளை கைகளில் ஏந்தியபடி வீதிக்கு வந்தார்கள் தொழிலாளர்கள். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ராஸ்டாவ் ஆன்டான், பாகு, டிபிலிஸ், ஒடெஸா, கீவ் என்று கிளர்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் நகரம் விட்டு நகரம் பரவ ஆரம்பித்தது. ஜார் ஏவிவிட்ட காவல் படையினரையும் தைரியமாக எதிர்கொண்டனர்.
கையில் கிடைத்த கற்கள் கம்புகளை வைத்து எதிர்த்தனர். மற்றொரு பக்கம் விவசாயிகள் படையாக திரண்டனர். குறிப்பாக போல்டோவா, கார்கோ, உக்ரைன், வால்கா நதி பகுதிகளில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. தங்களை வாட்டி வதக்கிய நிலப்பிரபுக்களின் மாளிகைகளை தேடிச் சென்றார்கள். ஆக்ரோஷமான கோஷங்களை எழுப்பியபடி மாளிகைகளுக்கு தீ வைத்தனர். தவிரவும் மிருகத்தனமாக நடத்திய கிராம அதிகாரிகளையும் நிலப்பிரபுக்களையும் கொன்றனர். ஜார் அலறிவிட்டார். என்ன ஆனது இந்த மக்களுக்கு? நேற்று வரை ஆட்டுக்குட்டிகளைப் போல் அடங்கிக் கிடந்த இவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் இத்தனை பலத்தை?
உடனடியாக இராணுவம் விரைந்து வந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் விவசாயப்படை சுக்கல் நூறாக சிதறடிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்பாடா என்று சாய்வினார் காலையில் ஜார் சாய்வதற்குள் சுளீரென்று மற்றொரு தீப்பொறி. இந்த முறை மாணவர்களிடமிருந்து. மற்ற இரண்டு குழுக்களையும் விட அதிக சக்தி வாய்ந்த குழு. பார்த்து கொண்டிருக்கும் போதே பெரும் கும்பலாக திரண்டு விட்டார்கள்.
விழி பிதுங்கிவிட்டது இராணுவத்திற்கு. சொல்லி வைத்து திரண்டார்களா அல்லது எதேச்சையாகவா?
எல்லோரும் பூனை மீசை பொடியன்கள். நேற்று வரை தலையை தாழ்த்தி பல்கலைக்கழகம், அதை விட்டால் வீடு என்று சமர்த்து சர்க்கரை கட்டிகளாக அடங்கி ஒடுங்கியிருந்தவர்கள் இன்று சுர்ரன்று கோபம் தலைக்கேறி முஷ்டியை உயர்த்தி முறுக்கிக் கொண்டு நிற்கிறார்கள்.
ஜார் ஒழிக, ஜார் ஒழிக!
ஆ, எத்தனை பெரிய தொண்டையில் கத்துகிறார்கள்.
ஜார் சீறினார். மூடர்களே, வேடிக்கையா பார்க்கச் சொன்னேன்? கப்பன்று பிடித்து கொண்டு போய் அவர்களை எங்காவது கொண்டு போய் வீசு.
பிரமிப்பை தூக்கிக் கடாசி விட்டு சுறுசுறுப்புடன் ஓடினார்கள். ஆர்ப்பாட்டம் செய்த அத்தனை பேரையும் மடக்கி பிடித்தார்கள். சிறைச்சாலைகள் நிரம்பி வழிந்தன. பல்கலைக்கழகங்கள் இழுத்து மூடப்பட்டன. என்றாலும் மிகத் தீவிரமாகவும் தொடர்ச்சியாக அலைபோலவும் எழுந்த அந்த பெரும் எழுச்சியை ஜார் மன்னரால் மறக்க முடியவில்லை. இத்தனைக்கும் யார் காரணம்? யார்?
ஜூலை 1903 ரஷ்ய சமூக ஜனநாயக தொழிற்கட்சியின் இரண்டாவது மாநாடு அப்போதுதான் தொடங்கியிருந்தது. மாநாடு முழுவதும் பிரஸ்ஸல்ஸ் நகரில் நடப்பதாகத்தான் ஏற்பாடு. ஆனால் பெல்ஜிய அரசாங்கத்திற்கு இதில் விருப்பமில்லை. கடைசி நிமிடத்தில் லண்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ரஷ்ய தொழிலாளி வர்க்க இயக்கத்தில் மாபெரும் திருப்பு முறையை ஏற்படுத்திய மாநாடு அது. மொத்தம் 26 அமைப்புகள் தங்கள் சார்பாக 43 பிரதிநிதிகளை மாநாட்டுக்கு அனுப்பியிருந்தன. மாநாடு கூட்டப்பட்டதன் நோக்கம் இதுதான். ரஷ்யாவில் நிலவி வரும் சூழ்நிலைகள் பற்றி விவாதிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். கூடியிருந்தவர்களில் லெனினிடம் மட்டுமே தெளிவான செயல் திட்டம் இருந்தது. தோதான அரசியல் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை படிப்படியாக கட்டம் கட்டமாக விவரிக்கும் செயல் திட்டமாக அது இருந்தது. லெனின் தனது திட்டத்தை ஆணித்தரமாக முன்வைத்தார்.
தோழர்களே, நான் முன்வைக்கும் திட்டம் இரண்டு கொள்கைகளை உள்ளடக்கியது. ஒன்று நீண்டகால நடைமுறைக் கொள்கை, இரண்டு உடனடி நடைமுறைக் கொள்கை. நீண்டகால கொள்கை இதுதான். ரஷ்யாவில் சோசியலிச புரட்சி நடத்த வேண்டும். முதலாளித்துவ வர்க்கத்தின் ஆதிக்கம் வீழ்த்தப்பட வேண்டும். தொழிலாளிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். தொழிலாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை நிறுவ வேண்டும். அதாவது தொழிலாளிகளுக்கு சர்வ அதிகாரங்களும் அளிக்கப்பட வேண்டும். அடுத்து உடனடி நடைமுறைக் கொள்கை. மேலே கூறப்பட்ட புரட்சி வெற்றியடைவதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஜார் மன்னனுடைய அடாவடி அரசாங்கத்தை வீழ்த்தி ஜனநாயக குடியரசை உருவாக்க வேண்டும். தவிரவும் தொழிலாளர்களுக்கு அனுகூலமான சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு தொழிலாளி தினசரி 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்யக்கூடாது. கிராமப்புறங்களிலே சூழ்ந்துள்ள பண்ணை அடிமை முறையை உடனடியாக ஒழிக்க வேண்டும். நிலப்பிரபுக்கள் அடாவடித்தனமாக பறித்து வைத்திருக்கும் நிலங்களை உரியவர்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும். தவிரவும் தொழிலாளர் நலச்சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். ஜனநாயக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும்.
பேசி முடித்துவிட்டு அமர்ந்து கொண்டார் லெனின். அவ்வளவுதான். உடனடியாக எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்தன.
தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரமா? கூடவே கூடாது. என்னது? விவசாயிகளுக்கு நிலங்களை திரும்ப கொடுக்க வேண்டுமா? அதை எதற்கு இந்த மாநாட்டில் பேச வேண்டும்? அதிகாரத்தை பற்றியும் அரசாங்கம் அமைப்பது பற்றியும் அல்லவா பேச வேண்டும்? எதற்கெடுத்தாலும் ஏன் தொழிலாளர்களை பிடித்து இழுக்கிறீர்கள்?
லெனின் மீண்டும் எழுந்து கொண்டார். அவர்களுக்கு புரியும் மொழியில் எளிமையாக தமது வாதங்களை முன்வைத்தார். விவசாயிகளும் தொழிலாளர்களும் இல்லாமல் ஓர் அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்றார். அவர்களுக்கு புரியவில்லை. அடிப்படையில் இருந்தே ஆரம்பித்தார். விரல் நுனையில் தேக்கி வைத்திருந்த புள்ளி விவரங்களை வரிசை வரிசையாக ஒப்பித்தார். இறுதியில் லெனின் முன்வைத்த திட்டம் சரியானதுதான் என்பதை மாநாடு ஏற்றுக்கொண்டது. அடுத்து மற்றொரு பிரச்சினை. யூதத் தொழிலாளர்கள் அமைப்பு ஒன்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தது.
லெனின் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் பிரதிநிதியாக அவர் தனது கட்சியை முன்னிறுத்திக் கொள்வதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. யூதத் தொழிலாளர்கள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள்தான் அவர்களுடைய மெய்யான பிரதிநிதிகள். ஆகவே எங்களை நீங்கள் அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும்.
இவர்கள் தரப்பு நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம், லெனின் முன்வைத்ததைப் போன்ற விரிவான ஆழமான செயல் திட்டம் எதுவும் அவர்களிடமில்லை. இதேபோல் வேறு பல கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. ஆனால் எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்லை. மாநாட்டில் லெனினுக்கு ஆதரவு கூடிக்கொண்டே போனது. ஒரு தேர்ந்த தலைவராக அந்த வர்க்கம் இந்த இனம் என்று பிளவுபட்டு நிற்காமல் ஒட்டுமொத்த மக்களையும் அரவணைத்துக் கொள்ளும் திறன் பெற்ற தலைவராக லெனின் அனைவருக்கும் காட்சியளித்தார். மளமளவென்று கட்சி சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. கட்சியை வழிநடத்திச் செல்ல புதிய மத்திய குழு ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் பின் மத்திய குழு மற்றும் இஸ்கரா ஆசிரியர் குழுவின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கவும் ஒற்றுமைப்படுத்தும் பொருட்டும் கட்சியின் கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட்டது. 5 உறுப்பினர்கள் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டது. 2 இஸ்கராவைச் சேர்ந்தவர்கள், மேலும் 2 கட்சியின் மத்திய குழுவைச் சேர்ந்தவர்கள். 5வது நபர் பிளாக்கனவ், கவுன்சிலின் தலைவரும் அவரேதான். எல்லாம் சுமூகமாக நடந்து முடிந்தது. லெனினை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பெரும்பான்மையினராக இருந்தனர். அவர்கள் போல்ஷ்விக்குகள் என்று அழைக்கப்பட்டனர். லெனினை எதிர்த்து நின்ற சிறு பகுதியினர் மென்ஷ்விக்குகள் என்று அழைக்கப்பட்டனர். ரஷ்ய தொழிலாளி வர்க்க இயக்கத்தில் மட்டுமல்ல, உலகத் தொழிலாளி வர்க்க இயக்க வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த பிரிவு. தவிரவும் முற்றிலும் புதியதொரு புரட்சிகர தொழிலாளி வர்க்க கட்சி உதயமாவதற்கும் அது வழிவகுத்தது. ஒரு விஷயம், மார்க்ஸ் எங்கெல்ஸ் மறைவுக்குப் பின் இத்தகைய புரட்சிகர திட்டம் உருவாக்கப்பட்டது. அதுவே முதன்முறை.